கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு சமீபமாயிருக்கிறது என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். யோவான் 1:12-13 வார்த்தைகளை வாசிப்போம்.
அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
போதும். இப்போ தேவனுடைய நாமத்தின் மேல் நாம விசுவாசம் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல நாம் வந்து கேட்கக்கூடிய வசனம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போ ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன ஆகுது, மாம்சமாக மாறுது. அப்படின்னா இருதயத்தில் போனாதான் அது மாம்சமாக மாறும். மாம்சமாக மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வார்த்தை சத்தியத்தினாலும் வாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் என்னன்னா இரத்தத்தில் வந்து அது கலக்குது. நம்மளுக்குள்ள இருதயத்தில் வாசம் பண்ணுறாரு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுறாரு. வாசம் பண்ணும் போது அது மாம்ச சித்தத்தினாலும்
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல்
அப்படின்னா இவங்க தேவனால பிறக்கிறாங்க. தேவனால பிறக்கும் போது என்னன்னா இந்த தேவனுடைய வார்த்தை இரத்தத்திலையும் கலந்துருது. அப்ப இரத்தத்துல கலக்கணும்னா இருதயத்துல இருந்தா எல்லா இடங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை போயிடும். போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயல் வந்து தேவனுடைய குமாரனுக்கு போன சாயல் நம்ம முகத்துல வந்து அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சாயல் மாறிடும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய சாயல் மாறாமையே இருக்குது. முகத்தில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு பிரகாசம் அப்படின்னு. பேச்சில் வந்து சாயல் மாற மாட்டேங்குது. முகம் பார்த்தீங்கன்னா அமாவாசை மாதிரி இருக்குது. சிலருடைய முகம் பார்க்கும்போது என்னன்னா பேயறிஞ்ச மாதிரி இருக்கும் இருக்கு. ஆனால் அந்த அமாவாசை மாதிரி இருக்கிறதுலையும் அந்த பௌர்ணமியுடைய வெளிச்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். ஆமாம், அப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய சாயலை மற்றவங்க பார்ப்பாங்க. அப்போ இருதயத்தில் இருந்தால் தான் இந்த சாயல் வந்து மாறும். இருதயத்தில் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சொல்லிக்குவோம் தேவனுடைய வார்த்தையில் நம்மகிட்ட இருக்குதுன்னு, ஆனால் சாயல் மாறாது. பேச்சு நடவடிக்கை எல்லாமே பழைய நிலைமையிலேயே தான் இருக்கும். அதனால் இந்த வசனத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்றதுன்னா இருதயத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்ல முடியாது. இவருடைய சாயல் ஒருபோதும் மாறாது. ஏசாயா 4:1-6 வாசிப்போம்.
இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின்கிளே அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனின் வீடாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெருகெடுக்கப்பட்டவனைவனும் பரிசுத்தன் என்று
சொல்லப்படுவான். இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை ஏசாயா 4:1 தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குதுன்னா வாய் அளவில் இருக்குது. உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும், சாப்பாடு வஸ்திரம் எல்லாம் நாங்களே பார்த்துப்போம். ஆமாம், சாப்பாடு, சாப்பாடுனா தேவனுடைய வசன வியாக்கியானங்கள், வஸ்திரம்னு சொன்னால் நீதியின் கிரியைகள், அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம். யாராவது கேட்டால் புருஷன் பெயரை மட்டும் சொல்லணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் பக்கமாக இருக்குது. நாங்களாம் கிறிஸ்தவங்க இந்த சபைக்கு போகிறோம். தேவனுடைய வார்த்தை நிந்தை நீங்கும்படியாக ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்களே, அதுக்கு நாம் என்ன சொல்லணும், கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இந்த சபைக்கு போகிறான்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இல்லாட்டா இங்கே வா அங்கே வா நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க இப்படி இருக்குது சத்தியம் அப்படி இருக்குன்னு சத்தியன்ட்டு தொந்தரவு பண்ணுவாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஆவிக்கிரிய காரியங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், பெயரளவில் மட்டும் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருப்போம். அப்படி இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. ரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு, அப்படின்னா இந்த பெயரளவில் இருக்கிற ஜனங்கள்லேருந்து தப்பின ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாய் வைத்திருக்கிற ஜனங்களிலிருந்து தப்பினவர்கள்,
ஏழு ஸ்திரீகள் அல்லாதவர்கள்,
ஆ ஏழு ஸ்திரீகள் அல்லாதவர்கள்,
கர்த்தரின் கிளை அன்னாலிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும்.
ஆ அப்படின்னா தேவனுடைய கிளை அப்படின்னு சொன்னால் வசன வியாக்கியானங்கள், கிளைன்னா இன்னொரு பிரிவு, ஒரு மரத்தில் நிறைய கிளை இருக்கிற மாதிரி புது கிளை அப்படின்னா வேறொரு வகையில் அல்லது வேறொரு கோணத்தில் தேவனுடைய வசனங்கள் எளிமையாக புரியும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். பூமியின் கனின்னு சொன்னால் இது வேத, பூமின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை பைபிள், அல்லது அதே மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள்லேயும் ரொம்ப ஆசீர்வாதமான காரியங்களும் அவங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுற்றறுப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடும் பொழுது, சியோனில் மீதியாக இருந்து அப்புறம் எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்போ இன்றைக்கி நம்ம பெயர் வந்து எங்கே எழுதப்படணும்னா, இங்கே என்னென்னா எங்கே எழுதப்படணும்னா நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுறது கரெக்டு, முதல்ல எங்கே வாசம் பண்ணணும்,
எருசலேமில் தரித்திருந்து,
ஆ எருசலேமில் முதல்ல தரித்திருக்கணும், அப்புறம் ஆ சியோனுங்கிறது எங்கே வருது,
சியோனில் மீதியாக இருந்து,
ஆ சியோனில் மீதியாக இருந்து,
ஏழு பேர் சேராதவங்களாக இருந்து,
ஆ ஏழு பேரை சேராதவங்களாக இருந்து எருசலேமில் தரித்திருந்து பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். அப்போ இன்றைக்கி நான் தான் பரிசுத்தவான், என்னுடைய பரிசுத்தம் தான் அதிகமாக இருக்குது, எங்கள் சபையினுடைய பரிசுத்தம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அவங்க வாசம் பண்ணுற இடம் எங்கே அப்படின்னா, ஆமாம் இருக்காங்க, ஆனால் எருசலேமில் வாசம் பண்ணலை, எருசலேமில் வாசம் பண்ணி சியோனிலே தரித்திருக்கணும், சியோனிலே மீதியாக இருந்து பரிசுத்தமாக எனப்படுவான். அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களுடைய அழுக்கை கழுவி எடுக்கிறார். அப்படின்னா உண்மையான ரட்சிப்புக்கு அவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எப்படின்னா நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும், நியாயத்தின் ஆவினா என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையாக அவருடைய இருதயத்தை உணர்த்தும். சுட்டரிப்பின் ஆவின்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால பழைய பாவங்களிலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகும்போது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு ஆண்டவர் ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பை கட்டளையிட்டுவார். இப்போ திருடன் திருடிகிட்டே இருக்கிறான், அவனை எப்படி விடுதலை ஆக்கிறது, அவன் திருடிகிட்டே இருந்ததுக்கு அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அவனை வேற ஒரு ஊரில் கொண்டு போய் போட்டாச்சுன்னா அவன் வேலை செஞ்சு பிழைச்சிடுவான், அங்கேயும் போய் திருடினானா அப்புறம் அங்கேருந்து அந்த ஊர்லேயும் அடித்து துரத்திடுவாங்க. அப்படியாக ஒரு மனுஷனை வந்து ஒரு பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குவதற்கு தேவன் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு நியாய தீர்ப்பு அனுப்புவார். அந்த நியாய தீர்ப்பில் வந்து அவன் ரட்சிக்கப்பட்டானா அவன் திறமசாலி. அந்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பவும் திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைமைக்கே போயிட்டு இருந்தானா அவன் வந்து அவனை தேவன் வந்து நியாய தீர்ப்பு அக்னி நரக நியாய தீர்ப்பு தான் ஆண்டவர் வைக்க முடியும். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஏழு ஸ்திரீகளுடைய கூட்டத்தில் இல்லாமல் தனியாக இருக்கிற சமயத்தில் எருசலேமில் தரித்திருக்கும் போது அவர்களை முதலாவது பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பை அனுப்பி அவர்களை வந்து அவருடைய பாவத்தையெல்லாம் மன்னித்ததுக்கப்புறம் அவர்களை பரிசுத்தவான் என்று தேவன் தீர்மானிக்கிறார். அஞ்சாவது வசனம் வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.
அப்ப எருசலேமில் தரித்திருந்து எருசலேம் சியோன்ல நாம இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சியோனையும் எருசலேமையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பம், அப்புறம் பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் அப்புறம் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கு. அப்படின்னா எருசலேமில் ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் போய் இருந்தாச்சுன்னா எந்த மழையும் வெயிலும் ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் ஆகக்கூடிய அர்த்தத்தில் எழுதியிருக்குது. அப்போது சியோனில் தரித்திருக்கிறது அல்லது எருசலேமில் தரித்திருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்குது, யாருக்கா தெரியுமா எப்படி எருசலேமில் ஓடுறது? சரி, இப்போது இன்றைக்கு வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வந்து எருசலேமில் இருக்கணும். அப்போஸ்தலர் 1:5 அப்போஸ்தலர் 1:5 போதும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எருசலேமில் காத்திருக்காங்கிறாரு. அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க, இங்கிருந்து நாம் எருசலேமுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போது ஆண்டவர் வந்து எழுத்தின்படி இருக்கிற காரியத்தை அங்கே சொல்லலை. அப்போ இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. 1:12 வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:12 அப்போ எருசலேமுக்கு போகிற தூரம் எவ்வளோன்னு
கேட்டீங்கன்னா
ஒரு நாள் பிரயாண தூரம். அது எந்த நாள் பிரயாண தூரம்? ஓய்வு நாள் பிரயாணம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய தரிசனத்தை அடைந்ததுக்கப்புறம் அல்லது அவன் இருக்கிற இடத்துலேருந்து எருசலேமுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் 1 கிலோமீட்டர் நடந்தால் போதும், அவன் எருசலேமுக்கு வந்துடுவான். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவா இருக்கும்?
ஓய்வு நாள் அதிகப்படியான
அது 1 கிலோமீட்டர். ஆனால் 1 கிலோமீட்டரை விட ஓய்வு நாள் தூரம் அதை கடந்து வந்தவங்க எருசலேமுக்கு வந்துடலாம். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவங்க ஆவிக்குரிய நிலைமையில் இந்த ஓய்வு நாள் தூரத்தை கடந்துட்டாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய எருசலேமுக்கு வந்துடலாம். என்ன தூரம் அது? என்ன தூரம்? மறந்துடுறீங்களா? சோத்திரம் அதான் அதிகமாக பேச வைக்கிறோம் உங்களை.
ஆமாம்,
அது ஒரு நியாயத்திற்கு தான். ஓய்வு நாள் தூரம்னு சொன்னால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது, அதான் ஓய்வு நாள் தூரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக எல்லோரும் போயிடலாம். ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரித்தா போதும், நாம் எருசலேமுக்கு வந்துடலாம். அப்புறம் எருசலேமில் காத்திருக்கணும். எப்படி எருசலேமில் காத்திருக்கிறது? எருசலேம்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எருசலேமில் எப்படி காத்திருக்கிறது? எருசலேமில் என்ன அர்த்தம்? ஏசையா 2:1-4 வாசிப்போம்.
கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
வாசிப்போம்.
அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை.
போதும். அப்ப எருசலேமுக்கு காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னதுனால எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கடைசி நாட்களில் ஆவிக்குரிய எருசலேமில் காத்திருப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்க மட்டும் இல்லை, புறஜாதிகளும் எருசலேமை நோக்கி படையெடுத்து வேகமாக வந்துட்டு இருக்காங்க. போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க, எருசலேமுக்கு போகிற வழி எது அப்படின்னு. அப்போ இங்கே அநேக ஜாதிகள்னு சொல்லும்போது, 10 ஜாதிகள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு நாங்களும் எருசலேமுக்கு வருவோம், எங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு போகிறதற்காக அவர்கள் திட்டம் போடுகிற சமயத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதிகளுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் விட்டு தேவன் அங்கே இருக்கிறார், தேவன் உங்களோட இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம்லேருந்து வேதம் அப்படின்ற உண்மையான பிரமாணங்கள் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட தான் இருக்கிறது அப்படின்னா, எருசலேம்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே எருசலேம், தேவனுடைய பிரமாணங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே சியோன். அப்போ தேவனுடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார்கள். அப்போ இந்த தேவனுடைய பிரமாணத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் புறஜாதிகள் கடந்து வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பட்டயத்தை, அப்புறம் ஆமாம், தங்களுடைய பட்டயத்தை மண்வெட்டிகளாக அடிக்கிறது. அப்படின்னா பட்டயம் சொன்னால் அடுத்தவனை காயப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறது, மற்றவர்களை குற்றம் சொல்லுவதை விட்டுவிட்டு அதை மண்வெட்டியாக அடிக்கிறது. அப்போ மண்வெட்டியாக அடிக்கிறதுனா அதனுடைய பயன் என்னவா இருக்கும், குனிஞ்சு நிற்கிறான். முதல்ல நம்ம அந்த வேலையை செய்யலாங்கிறான், குனிகிறானா அவன் மண்வெட்டி எடுத்து கொத்துறானா, மற்றவங்களுக்கு சொல்கிறத முதல்ல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஆமாம், ஈட்டியே அருவாள், ஈட்டின்னு சொன்னால் இங்கேருந்து தூரத்தில் இருக்கிற ஆளை வந்து அப்படி குத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போ மற்றவங்களை தாக்குறத விட்டு போட்டு இந்த மண்வெட்டியில் விதைச்சிருக்கான் பார்த்தீங்களா, அந்த விதைச்சது வளர்ந்து வரும்போது அவன் குனிஞ்சு அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனே அறுக்கிறான். அப்போ இந்த பட்டயமும் ஈட்டியும் நின்றுக்கிட்டே வந்து மற்றவங்களை வந்து காயப்படுத்துறது, அப்புறம் மண்வெட்டியும் அறிவாளம் பார்த்திங்கன்னா குனிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிறது. அப்போ குனியும் போது என்ன ஆகுது, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியத்தை விட்டுவிட்டு அவனே அதை செய்கிறான். இப்படியாக அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை முழுவதுமாக அவர்களே மாற்றுகிறார்கள். அப்போ பட்டயத்தை வந்து மாற்றி அடிக்கிறேன்னா கொள்ளையனுடைய பற்றையில் போய் காய்ச்சி அதை அடிக்கணும். அப்போ ஒருத்தர் எதிராளி நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தானா, நம்மக்கிட்ட பட்டயம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட நம்ம அடிமையாகணும். அப்படின்னா பட்டயம் இருக்கும்போது ஒருவன் தைரியசாலியாக இருக்கிறான், பட்டயம் இல்லாமல் இருக்கும்போது அவன் அடிமையாக மாறுகிறான். அப்படியாக புறஜாதிகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி நற்கிரியைகள் செய்கிற மனப்பக்குவத்தோடு தான் எருசலேமுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாதவங்க எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர முடியாது. அப்போ ஏசையா 2:5-9 வரை வாசிப்போம்.
யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகி உம்முடைய ஜனத்தை கையிலெழுந்தீர் நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்திரமே பிரியப்படுகிறார்களே.
போதும். இதுல பாத்தீங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரினுடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அப்படின்னு யாரு கூப்பிடுறான்னா, புறஜாதி எல்லாம் வந்து யாரை கூப்பிடுறான், தேவனுடைய பிள்ளைகளை கூப்பிடுறான். நீங்களும் வாங்க கர்த்தருடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்களும் வாங்கன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான், அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார், யாக்கோபின் வம்சத்தாராகி உங்களுடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அப்படின்னா அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் தேவனை அவர்கள் கை கழுவி விட்டுட்டார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து திறன் மேல் பிரியப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, கீழ் திசையாரின் போதகம் அப்படின்னா கிழக்கு திசையினுடைய சாஸ்திரங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு திசைன்னு சொன்னால் இந்தியா, இந்தியாவில் வந்து நிறைய அந்த ஆசார வழிபாடுகள், நிறைய ஆசரிப்பு முறைகள் இருக்குது. அப்போது இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வரும்போது அந்த ரட்சிப்பை முழுவதுமாக அனுபவித்தவர்கள் இந்து விக்கிரகங்களை வணங்கி தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வந்தவர்கள். அந்த ஜனங்கள் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த இந்து விக்கிரகங்களுடைய வழிபாடுகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கலந்து இவர்கள் ஒரு புதுவிதமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. அப்புறம் நாள் பார்க்கறது, எல்லாத்துக்கும் நல்ல நாள் பார்த்து கெட்ட நாள் பார்த்து எல்லா காரியம் செய்கிறது. அப்புறம் வந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்கள். அப்படின்னா புறஜாதிகளை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வேண்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி மனுஷரால் வருகிற மகிமையை அவர்கள் அதிகம் தேடுகிறார்கள். இந்த வார்த்தை இங்கிலீஷில் வாசிச்சோம்னா நான் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள் அப்படின்னா தேவனால் வருகிற மகிமையை விட மனுஷனால் வருகிற மகிமையை தேடி அப்படி தான் ஓடுறாங்களே ஒழிய அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரமாணத்திலையும் நிலைத்திருக்கணுங்கிறது விருப்பம் இல்லை. 2:6 ஏசையா 2:6 யார் வாசிக்கிறது? நீங்கள் வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ் மீடியா முடியாது, அங்கே கூட பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியா வாசிக்கிறாங்களா? வாசிங்க பார்ப்போம். ஏசையா 2:6 இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற வசனம், அதுக்கு மேலே இருக்குது. அது அங்க இல்லம்மா, 1 5 வசனம் வாசி. They please themselves, status of the
strangers.
அப்படின்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள்கிட்ட மரியாதையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிறவங்க தேவனால் வருகிற மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்திருக்கிறவர்கள் எருசலேமுக்கு வரமாட்டாங்க, சியோனுக்கு வரமாட்டாங்க. அப்போது இது சியோனுக்கு வராமல் எருசலேமுக்கு வராமல் அப்படி இருக்கும்போது என்னென்னா மற்ற ஊர் நிறையா இருக்குது, மற்ற ஜனங்கள் நிறையா இருக்காங்க, அவங்ககிட்ட மதிப்பு மரியாதையை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே ஓடிடுறாங்களா ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவங்க வர்றதில்லை. சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா தேவனை அறியாத ஜனங்கிட்ட வர மரியாதை. அப்போஸ்தலர் 1:8 அப்போ எருசலேமில் காத்திருக்கும் போது அங்கே என்னன்னா ஆண்டவருடைய பரிசுத்தாவி அருளப்படுகிறது. அப்போ பரிசுத்தாவிக்காக காத்திருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 3 உபாசம் எடுக்கிறது, அந்த மலையில் போய் காத்திருக்கிறது, இந்த சர்ச்சில் போய் காத்திருக்கிறது, இங்கே தான் ஆண்டவருடைய வல்லமை இருக்குன்னு ஓடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கு பரிசுத்தாவி வேணும்னா அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருந்து அவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும் பொழுது அவர்கள் முதல் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமிலும் யூதாயாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல்ல சாட்சியாக இருக்கிறது எருசலேமில். ஆனால் இன்றைக்கி பரிசுத்தாவி கிடச்சாச்சுன்னா நேரம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பூமியின் கடைசிக்கு ஓடிடுவாங்க, இல்லாட்டின்னா சமரியா பட்டணத்துக்கு ஓடுவாங்க. பரிசுத்தாவி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறவங்க முதல்ல எங்கே பண்ணணும்னா எருசலேம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற ஜனங்களுக்குள்ளே அவர்களுடைய ஆவியை பேச்சில் கிரியில் வெளிப்படுத்த வேண்டும். எனக்கு பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொன்னால் அப்படி வந்து யாருக்கு தெரியாத ஒரு பாஷையை பேசிட்டு மற்ற ஜனங்களை எல்லாம் அப்பார் நான் உங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான ஆள் எனக்கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படுத்தக்கூடாது. ஆமாம், ஆட்டம் போட்டம் பாடி செய்யக்கூடாது. பரிசுத்தாவி நம்மளுக்கு எல்லாம் இருக்குதா? பரிசுத்தாவியானவர் முதலாவது செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வசனத்தோடு சம்மந்தப்படுத்தி நம்முடைய இருதயத்தில் பேசுவார். அப்போ ஆவிக்குரிய வசனங்களை ஆவிக்குரிய வசனங்களோடு சம்மந்தப்படுத்தி பேச தெரியலேன்னு சொன்னால் அங்கே பரிசுத்தாவி இல்லை. ஆமாம், எல்லாமே இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளில் முதல்ல சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தானாக வந்துடும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம சாட்சியாக இருக்கணும். அப்படின்னா அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூதேயா, யூதேயா முழுவதும். யூதேயானா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் பட்டணம் வந்து யூதேயா கோத்திரத்தில் கொடுக்கப்பட்டதில் எருசலேம் இருக்காங்க. அப்போ யூதேயன்னு சொல்லும்போது தேவனுடைய ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம். குறிப்பாக யூதேயன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இல்லை, யூதேய தேசத்தில் தான் எருசலேம் பட்டணம் இருக்குது. யூதேயன்னு சொன்னால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறான், இன்னைக்கு மூணு பேர் ஒன்றா போகக்கூடாது, ஆமாம் இப்படியெல்லாம் இருக்குது, பள்ளி கத்துது, இது நல்ல நாள் இது கெட்ட நாள், இந்த தசை இப்படி அந்த தசை இப்படி அப்படின்னா வந்து பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இல்லை. பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல தேவனுடைய வார்த்தைகளில் சாட்சியாக இருக்கணும். ரெண்டாவது யூதேயா அப்படின்னா தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை நாம் தெளிவாக பின்பற்ற வேண்டும். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் தான் சமரியா. சமரியானா எந்த ஊர்? இல்லை, பாண்டவர் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கும்போது கலிலேயா யூதேயா சமரியா அந்த மூணு ஊரில் மட்டும்தான் ஊழியம் செஞ்சார். அங்கே பைபிள் வாசிட்டு இந்த வசனம் நிறைவேறிட்டு இருப்பார், இந்த வசனம் எல்லாத்துக்கும் இதுதான் வசனம் சொல்லிடுவார். அப்போ மற்ற ஊர் காரணங்கள்லாம் எப்படி தெரியறது? அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இந்த மூணு ஊரில் இருக்கிற ஜனங்கிட்ட இருக்குது. யூதேயா கலிலேயா சமரியா. யூதேயான்னு சொன்னால் தேவனுடைய சிறையிருப்புக்கு, அப்படின்னா வேற நாட்டில் போய் குடியிருந்துக்கிட்டு திரும்பி வர்றது. இந்த யூதேய ஜனங்கள் இவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து வேறொரு நாட்டுக்கு போகாமல் இருந்து அங்கேயே பூர்வ காலங்களாக இருந்துகிட்டே இருக்கிறது, அதான் யூதேய ஜனங்கள். கலிலேயான்னு சொன்னால் கலிலேயாவில் இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய ஜனங்கள் தான், அவங்களும் ஒரே பாஷை தான் பேசுகிறாங்க. யூதேயா அப்படின்னு சொல்லலாம். அப்போது கலிலேயான்னு சொன்னால் இவங்க எல்லாரும் வேறு நாடுகளில் போய் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் திரும்பி வந்தவங்க, அல்லது ஒன்று ரெண்டு தலைமுறை நாலஞ்சு தலைமுறை கழித்து திருப்பியும் வர்றவங்களை வந்து கலிலேயா. அப்போ இந்த மூணு ஊர்லேயும் யூதேயா கலிலேயா அப்புறம் சமரியா மூணு ஊர் ஜனங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். மூணு ஊரில் இருக்கிற ஜனங்களும் ஒரே பாஷையை தான் பேசுனாங்க. ஆனால் கலாச்சாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா யூதேயாவிலையும் கலிலேயாவிலையும் ஒரே கலாச்சாரம். அப்படின்னா ஆசரிப்பு முறைகள், யூதேயாவில் இருக்கிறவங்க சிறையிருப்புக்கே போகாமல் வம்சாவளியாக பரம்பரை பரம்பரையாக அங்கே இருந்துட்டுருக்கிறவங்க. கலிலேயான்னு சொல்லும்போது பல ஊர்களுக்கு போய் தேவனுடைய நியாய தீர்ப்புனால் சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பியும் வந்தவங்க. சமரியான்னு சொன்னால் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, பாஷை வந்து ஒன்று தான். இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நீ யூதனாக இருக்க எப்படி எங்கிட்ட தாகத்துக்கு தண்ணி கேட்ப? அப்போ பாஷை ஒன்று தான். சொல்லுங்கள் பார்ப்போம், சமாரியானா யாரு? சமாரியான்னு சொன்னால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்து பின்பற்றுகிற ஜனங்கள். அப்படின்னா தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை யூதா கோத்திரம் மட்டும்தான் பின்பற்றினாங்க, மற்ற கோத்திரங்கள் பின்பற்றவே இல்லை. அது வனாந்தரத்துலேருந்து வரும்போதே நம்ம அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துலேருந்து நடந்து வந்து இவங்க ராஜ்யத்தில் இருந்து வாழ்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த யூதா கோத்திரம் தனியாக பிரிஞ்சிருச்சு, இஸ்ரவேல் தனியாக பிரிஞ்சிருச்சு. அது மாதிரி ராஜாக்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜனங்களும் ரெண்டு ராஜாக்களை வச்சுருந்தாங்க, யூதேயா ராஜா இஸ்ரவேல் ராஜான்னு சொல்லிட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கன்னு சொல்கிறவங்க தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் புறஜாதியினுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்து பின்பற்றினவர்கள். யூதேயா ஜனங்கள்னு சொன்னால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை மட்டும்தான் பின்பற்றினாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் அது சமாரியான்னு மாறிடுச்சு. ஒரு ராஜா என்ன பண்ணால், சமாரியாங்கிற மலையை காசு கொடுத்து வாங்கி அந்த இஸ்ரவேலுங்கிற பேரை மாற்றிட்டு சமாரியான்னு வச்சுட்டான். அன்னையிலேருந்து சமாரியான்னு வந்துட்டு. சமாரியான்னு சொன்னால் 10 கோத்திர ஜனங்கள், யூதேயா கலிலேயான்னு சொன்னால் 2 கோத்திரத்தினுடைய ஜனங்கள். அப்போ இந்த 10 கோத்திரம் யார்? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், சமாரியானா யார்? இல்லை, இவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த ஜனங்கள் யாராக இருக்காங்க?
கிறிஸ்தவங்க.
கரெக்ட். கிறிஸ்தவங்கன்னா சமரியா. வாசம் ஒன்று தான், ஆனால் கலாச்சாரம் வேதத்துக்கு புறமானது. ஆசரிப்பு முறைகள் வேதத்தில் இருக்கிறதும் புறஜாதியிலிருந்து கொண்டு வந்ததுமாக கலப்படம் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்களை அல்லது ஆசரிப்பு முறைகளை பின்பற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, அந்நாளில் 7 ஸ்திரீகள், நாங்கள் சொந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் சொந்த வஸ்திரத்தை கொடுத்துக்கிறோம், எங்களுடைய நிந்தை நீங்கும்படி உன்னுடைய பேர் எங்கள் வாய் அளவில் மட்டும் இருந்தால் போதும். ஆமாம், அப்போது வாய் அளவில் உன்னுடைய பேரை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம், இறுதி தளவில் நாங்கள் என்ன பண்ணுறது தான் சட்டம். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு இருந்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரமாணங்களிலும் நிலைத்திருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தால் அவர்கள் சமரியா ஜனங்கள். அவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் யூதனுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்து தேவ ஜனங்களோடு கலந்திருக்கிறார்கள். யோவான் 10:34. யோவான் 10:34-36.
வார்த்தையை
பெற்றவர்கள் தேவர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் வரும்போது நம்முடைய சாயல் மாறுது. அப்போ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறத யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை தான் சொல்கிறார். அப்போ நம்ம யோவான் 1 பார்க்கும்போது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அப்போ தேவன் ஒருவர் இருக்கார், தேவன்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது, அது குமாரனுக்குள் ஒப்பாக இருக்கிறது. அப்போது ஆதியில் இருந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வரும்போது என்ன ஆகுது, அது குமாரனுடைய சாயலாக உருமாறுகிறது, மாம்சமாய் மாறுகிறது. அப்போ வாய்க்கு மட்டும் பக்கமாக இருந்தால் அது எப்படி மாம்சமாக மாறும்? மாறாது. வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தால் பேச்சளவில் தான் இருக்கும், ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது மாம்சத்தோடு மாம்சமாக மாறி இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து உயிரிலும் பேச்சிலும் அப்புறம் எல்லா காரியத்திலும் அது வெளிப்படும். வெளிப்படும் போது என்னாகுதுன்னா நம்முடைய சாயல் மாறும், முகத்தில் வந்து பார்க்கும்போதே தெரியும், முகத்தில் ஒரு தனியான சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்ம சாட்சியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரமாணத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு தேவனை அறியாத பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவங்கிட்ட போய் சாதாரண கிறிஸ்தவங்கிட்ட இது இப்படி அது இப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க சமரியா ஜனங்கள், அவங்க தேவனுடைய ஆசரிப்பு முறையிலையும் அவங்களுடைய ஆசரிப்பு முறைகளையும் புறஜாதியுடைய ஆசரிப்பு முறையும் கலந்து பின்பற்றுகிறவர்கள். அப்போ நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை தெளிவாக பின்பற்ற வேண்டும். அப்போ தான் புறஜாதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் உங்களோடு இருக்கிறார் அதனால் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனை பார்த்து ஒரு புறஜாதியாக இருக்கிற மனுஷன், நீங்கள் போகிற சர்ச்சைக்கு நான் வர்றேன், உங்கள் கூட ஆண்டவர் இருக்கார் யாராவது சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாலே தெரியுது அங்கே வந்துட்டு சண்டை போட்டு வேறு சபைக்கு போவேன், இது சரியில்லை. அங்கே இந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவார் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு, அங்கே போய் பார்த்துட்டு ஐயோ சத்தியம் சரியில்லை வேறு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி. ஆமாம்,
கூப்பிட்டு போனாலும்
ஆ அனுப்பிடுவார், இல்லைன்னா நீங்கள் இங்கே வாங்க அந்த ஊரில் நான் என்னுடைய சர்ச் இருக்குது வாங்க அப்படின்னு. இப்படியாக வந்து சபை மாறி 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 போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தான் வர்றாங்க. அப்போ அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அவர்கள் அங்கே வாசம் செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும்போது அந்த வார்த்தை எங்கே கிடைக்குதோ அங்கே தேடி நாடி ஓடிடுறாங்க. அப்படியாக நாம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் நாம் தேவனுடைய குமாரர்கள் அல்லது தேவனுடைய புத்திரர்கள். இருதயத்தில் வார்த்தை இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய புத்திரன்னு சொல்கிறதுக்கு உண்டான அதிகாரம் நம்மளுக்கு இல்லை. வாயளவில் தான் இருக்கும், நம்முடைய சாயல் மாறாது. பத்தாவதுக்கு வேறு நிறையா காரியங்களை மனசை உண்டாக்கி கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுடைய நியாய தீர்ப்பை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனசை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். ஏசையா 11:1-6 வரை வாசிப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொன்னதெல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி சொன்ன காரியம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஞானத்தை ஞானத்தையும் உணர்வையும்
அருளும் ஆவியும் ஆலோசனையையும் வலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
ஆ போதும், அப்போ தேவனுடைய வார்த்தையின் மேல் இவ்வளவு ஆவி தங்கி இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்னன்னு விளக்கி காட்டினார். விளக்கி காட்டும்போது அவர் மேலே இந்த ஆவியெல்லாம் தங்கி இருந்தது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையின் மேலே இருந்த எல்லா ஆவியும் இருந்த எல்லா ஆவியும் நம்ம மேலேயும் இருக்கும், நம்ம மேலேயும் தங்கி இருக்கும். அப்புறம் 3 வாசிப்போம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார்.
போதும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறது ஒன்று தான் இங்கே வாசனை,
உகந்த வாசனை.
ஆமாம், தூப வாசனை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான தூப வாசனை. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தருக்கு பயப்பட்டால் போதும், அந்த ஆவி நம்மக்கிட்ட நிலச்சிருக்கும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாசனை. அப்போ இந்த வாசனை தங்கி இருக்கிற சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஆமாம், நம்மளுக்கு தோணினபடி நாம் பேசாமல் நம்ம என்ன காதில் கேட்குறோமோ அதன்படி ஒரு தீர்ப்பு செய்யாமல் நாம் எப்படி தீர்ப்பு செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீதியின்படி ஏழைகளை விசாரித்து. ஏழைன்னு சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள் ஏழை, இல்லாத ஜனங்கள் ஏழை. ஏழைகளை நீதியின்படி விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியின் சிறுமையானவர்களுக்கு. சிறுமையானவர்கள்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஜனங்கள் தான் சிறுமையானவர். அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, எப்படி பூமியை தம் வார்த்தையின் கோளால் அடிக்கிறது? இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி வார்த்தையை உபயோகித்து நிறைய காரியங்களை செஞ்சார். வாக்கின் கோளால் அடித்துனா, தேவனுடைய வார்த்தையை தான் நாம் எடுத்து உபயோகம் பண்ணி யார் என்ன கேள்வி கேட்டாலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பதில் சொல்லணும். இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அப்போ தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறவர்கள், அல்லது தேவனுடைய ஆவியை தங்களுடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி தான் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். சுயமான ஆலோசனையவோ தங்களுடைய கருத்துக்களையவோ வெளியில் சொல்ல மாட்டார்கள். அப்போ நம்மளுக்குள்ளே தேவனுடைய ஆவி வாசமாக இருந்தால் நாம் அப்படி தான் நாம் தேவனுடைய வார்த்தையை பேசணும். நம்ம பாட்டுக்கு நம்மளே நினச்சி ஏதாவது வியாக்கியானம் பேசணும்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போயிடும். அதனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஞானமாக பேச வேண்டும். 5:6 வாசிப்போம். 5:6 வசனம், எப்படி நடத்தலாம், எப்படி பார்த்தீங்கன்னா, ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கம், எப்படி ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்க வைக்கிறது? ரெண்டு முன்னுக்குன்னு சண்டை போட்டுக்கிறதாச்சா, கடிச்சு திங்கிறது. அப்படின்னா ஓனாய், ஓனாயின்னு சொன்னால் ஆத்மாக்களை திருடுறவங்க. அப்படின்னா ஊழியக்காரன் விசுவாசியும் சந்தோஷமாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை போனால் அது நடக்கும். ஆமாம், புலி வெள்ளாட்டு குட்டியோடு படுத்துக்கொள்ளும். புலினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாத்தையும் கடிச்சு திங்கிறவங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமாம், வந்துடும். முனிவர் அப்படின்னு சொன்னால் முனிவர்னால் கோபப்படுகிறன்னு ஒரு அர்த்தம். அப்படி இன்றைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்க முனிவராக மாறிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி புளியும் வெள்ளாட்டு குட்டியும் ஒன்றா இருக்கு. பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். பாலசிங்கிறது எல்லாம் பயங்கரமான, பாலசிங்கிறது என்னென்னா கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க. ஆமாம், கெட்ட குணங்கள் இருக்கிறவங்க ஒன்றா இருக்காங்க. ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி நான் சிறு பையன் நடத்துறது? சிறு பையன் சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் ரொம்பவும் எளிமையான ஆட்கள், தேவனுடைய வார்த்தையில் ரொம்பவும் குறைஞ்ச அளவில் தெரிஞ்சிருந்தா கூட போதும். நிறையா தெரியணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட போதும். வேத வார்த்தையில் 1ஆம் கிளாஸ் படித்தாங்க கூட போதும். பைபிளிலிருந்து சொல்கிறோம்ல, மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க, கலப்படம் பண்ணி இது வியாக்கியானம் அது வியாக்கியானம் இது வியாக்கியானம் எல்லாம் சொல்லி சொல்லி வரும்போது எல்லாம் மசாலாவும் போயிடுது. சிறு பையன் சொன்னால் பைபிளில் இருந்து என்ன தெளிவாக தெரியுதோ அதை மட்டும் சொல்லும்போது அந்த வசனம் எல்லாத்தையும் சமாதானத்துக்கு கொண்டு வருது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாய்க்கு மட்டும் பக்கமாக இருக்குதா, அல்லது வாயிலையும் இருதயத்திலும் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பரிசோதித்து, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு இல்லைன்னா அதை நாம் இருதயத்துக்கு கொண்டு போய் சேர்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படின்னு